ஓபுருசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 எஃப்எம் அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டெக்கவீடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுமையிருந்து இன்றைய முத்தமிழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மார்ச் மாதம் 16 சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நண்பர் லக்குவன் எமது நிலைய கலையகத்திலே இணைந்திருக்கின்றார். வணக்கம் லக்குவன் அவர்களே.
வணக்கம் திருஷான் அவர்களே.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒரு முகப்பு திருக்குறளாக ஒன்றை தருவதற்கு கேட்டுக் கொள்கின்றேன். சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
நிச்சயமாக, இப்பொழுது நான் படித்துக் கொண்டிருக்கும் திருக்குறள் என மிகவும் கவர்ந்த ஒரு குறள், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதை மீண்டும் கூறுகிறேன், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இது 231 குறள். இதன் பொருள் என்னவென்றால், கலைஞர் கருணாநிதி எழுதிய உரையது, கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு.
லக்மன் அவர்களே, இன்றைய சூழ்நிலைக்கு பொருத்தமான வகையிலே நல்ல திருக்குறள் ஒன்றை தந்திருக்கின்றீர்கள். எமது நியூசிலாந்து நாட்டினுடைய கிரைஸ்ட்சர்ச் நகரிலே நேற்றைய தினம் மோஸ்கினுள் புகுந்த ஆயுததாரிகள் பலரை கொன்று குவித்திருக்கின்ற இந்த துயரகரமான நிலை எமது நியூசிலாந்திலே இடம்பெற்றிருக்கின்றது. என்னுடைய நண்பர் ஒருவர் மெல்பேர்னிலே இருந்து நேற்றைய தினம் தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு கேட்டபோதுதான் எனக்கு இந்த சம்பவம் எமது நாட்டிலே நிகழ்ந்தது பற்றிய இதாக தெரிய வந்தது. அந்த வகையிலே அந்த துயர சம்பவத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் அந்த நிகழ்விலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே நாம் அடுத்ததாக தர இருப்பது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று. செந்தர தமிழ்ச்செல்வர் மருத்துவ கலாநிதி திரு மகேசன் ராசநாதன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு சிறிய நிகழ்ச்சி ஒன்று எமது நேயர்களுக்காக இதோ.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குறளும் தமிழ் இலக்கியமும் என்ற விடயம் பற்றி சில கருத்துக்களை ஆராய்வோம். குறள் தமிழரின் தொன்மையான நூல். பல தமிழ் இலக்கியங்களில் குறள் கூறப்படுகின்றது. முதலில் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறளை எடுத்துக்கொள்வோம். யாகாவரையினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு என்று பாடினார் திருவள்ளுவர் நாயனார். எதைத்தான் காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிழையாக முரணாக பேசிவிட்டு துன்பம் அடைய வேண்டிய நிலை ஏற்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. இதற்கு உதாரணம் சிலப்பதிகாரத்தில் இருக்கின்றது. தமிழ்நாட்டார் போற்றும் ஐம்பெரும் காப்பியங்களில் தலை சிறந்தது சிலப்பதிகாரம். சேர நாட்டை அடைந்து தெய்வீகமுற்ற கண்ணகியின் வரலாற்றை அது எடுத்து கூறுகின்றது. கண்ணகியின் வரலாற்றை அறிந்த சேர மன்னன் செங்குட்டுவன் தன் நாட்டில் அந்த வீர பத்தினிக்கு கோவில் அமைத்து விழாவெடுக்க விரும்பினான். இமயமலையில் கல்லெடுத்து வந்து வஞ்சி மாநகரில் கண்ணகியின் திருவுருவை நிறுவ ஆசைப்பட்டார். அதற்காக வடநாட்டிற்கு சென்று இமயமலையில் கல்லெடுக்க விரும்பினான். அங்கு செல்லும் முன் ஒரு செய்தி செங்குட்டுவன் செவிக்கு எட்டியது. பலர் குழுமியிருந்த சபையில் கனகன் விசயன் என்று இரு வடநாட்டு அரசர் தமிழர் வீரத்தை படித்துரைத்தனர் என்ற செய்தி கேட்டு செங்குட்டுவன் கடும் சீற்றம் கொண்டான். சேர மன்னன் அப்போது கூறியதை சிலப்பதிகாரம் அழகாக பாடுகின்றது. காவா நாவின் கரகனும் விசயனும் விருந்தின் மன்னர் தம்போடும் கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலர் ஆங்கென கூற்றம் கொண்டு இச்சேனை செல்வது என்றான் சேரர் கோமான். அதாவது பிழையாக பேசிவிட்டு விருந்திலே கூடி தமிழர்கள் வீரத்தை பழித்துரைத்த கனகர் விசயருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று சேனையை செல்லுமாறு கூறினார். தமிழ்படை திரண்டெழுந்தது. வடநாட்டிலே நடந்த போரில் செங்குட்டுவன் எளிதாக வெற்றியடைந்தார். கனகரும் விசயனும் கைது செய்யப்பட்டனர். கண்ணகியின் திருவுருவம் செய்வதற்காக இமயத்தில் எடுத்த கல்லை அவ்விருவர் தலையிலும் ஏற்றி சுமக்க வைத்தான் தமிழ்வேந்தன். இவ்வாறு நாக்கை நாக்கை காக்க தெரியாமல் பேசிவிட்டு தலையில் கல்சு பந்து அவர்கள் அவமதிப்புற்ற செய்தியை வள்ளுவர் வாக்கை தழுவி சிலப்பதிகாரம் எடுத்துரைக்கின்றது. அடுத்ததாக நட்பு என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறளை எடுத்துக்கொள்வோம். உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த இனிய குறளுக்கு உதாரணமாக தமிழ் இலக்கியத்தில் குடைவுள்ளல் பாரிக்கும் புலவர் கபிலருக்கும் ஏற்பட்ட நட்பை கூறலாம். கபிலர் நாளடைவில் பாரியின் ஆறுயிர் தோழராகி பரம்பு நிலையில் பரம்பு மலையில் வாழ்ந்தார். தஞ்சமடைந்தோரை தாங்கும் தன்னலி வாய்ந்த குடைவள்ளல் பாரியை வஞ்சனையாட்கொன்று பூவேந்தர் அழியா பழி எய்தினர். பாரியின் மரணத்தைக் கண்டு மனம் பதைத்தார் கபிலர். பாரியின் மகளிரான அங்கவையும் சங்கவையும் மிகவும் துன்பமடைந்தனர். அவர்கள் பாடிய பாட்டு இதோ: அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையோம் எம் கொன்றும் பிறர் கொள்ளார். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இது மிகவும் முருக்கமான பாட்டு. தந்தை இறந்ததை கேட்டு அம்மகளிர் துயரமாக பாடும் பாட்டை அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை இழந்து தமியரான பாரியின் மகளிருக்கு அபயம் அளித்தார் கபிலர். பாரியின் மகளிரை சிற்றரசன் திருமுடிக்காருக்கு மனம் கொடுத்து தனது கடமையை நிறைவேற்றினார் கபிலர். நண்பனுக்காக தனது கடமையை நிறைவேற்றிய கபிலர் பாரியை மறக்கவில்லை. கபிலர் பாரி செய்த நன்மையெல்லாம் நினைத்திரைத்து பெருந்துயரில் மூழ்கினார். அவர் பிரிவை தாங்க முடியாது உயிர் நீத்தார். தமிழ்நாட்டிலே திருக்கோவலூரில் உள்ள கபிலர் கல் அவரது நட்பின் தூய்மையையும் செம்மையையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது குறளும் தமிழ் இலக்கியம் என்ற கட்டுரையிலிருந்து சில உதாரணங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியை தொடர்வது சீர்காழி கோவிந்தராஜனின் குரலிலே ஒரு சிறந்த திரைப்பட பாடல் ஒன்று.
கொண்டு ஓடுகின்றான் வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான் வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை.
வணக்கம் லக்வன் அவர்களே. இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம், பலர் மன இறுக்கத்துக்குள்ளாகின்றார்கள். சிலர் மன உளைச்சலுடன் தங்களுடைய வாழ்வை கொண்டு செல்கின்றார்கள். சிலர் கோபப்படுகின்றார்கள். வெறுமையும் பலரிடம் காணப்படுகின்றது. இது பற்றி நீங்கள் என்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்கள் எமது நேயர்களுக்கு?
நிச்சயமாக ஐயா, இது குறித்து எதோரிடமும் ஆறு கருத்துக்களை பகிரலாம் என்றிருக்கிறேன். அந்த மன அமைதிக்கு வேண்டிய ஆறு கருத்துக்கள் என்னவென்றால், பொதுவாக வாழ்வில் உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்தே வரக்கூடியது. தினசரி புதுப்புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் நமக்கு மன அமைதி அத்தனை எளிதாக கிடைப்பதில்லை. இருந்தாலும் மண்டையை புழக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல இந்த கீழ்கண்ட ஆறு செய்திகளை கடைபிடித்தால் மன அமைதியாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக நான் நம்புகிறேன். முதலாவதாக, மனதில் கோபம் வெறுப்பு ஏற்படும் போது யாரிடமும் பேசாதீர்கள். இது என்னுடைய அனுபவம், இது எல்லோருக்கும் பொருந்தும் என நினைக்கிறேன். வெறுமனே கண்களை மூடி உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை கேளுங்கள். இல்லையென்றால் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பறவைகளின் கீச்சுக்கூறல், காற்றின் இசை, பூனை நாய்களின் சத்தம், மெல்லிய இசை ஆகியவற்றை கேட்கலாம். இரண்டாவதாக, மனத்தளர்ச்சி ஏற்படும் போது கண்களை மூடி நான் வலிமையானவன், நான் கோபப்பட மாட்டேன் என கூறிக்கொள்ளலாம். இது தவறான எண்ணங்களை நோக்கி உங்கள் மனம் செல்வதை தடுக்கும். மூச்சை இழுத்து விடுவதும் ஒரு தியானம்தான். மெதுவாக மூச்சை இழுத்தபடி 1 முதல் 10 வரை எண்ணலாம். மீண்டும் 10 முதல் 1 வரை எண்ணியபடி மூச்சை மெதுவாக விட்டு பாருங்கள். புதிய காற்று, சூரிய ஒளி, தண்ணீர், உணவு, குழந்தைகள், மலர்கள், சாக்லேட், வாழ்க்கை பாடங்கள், புத்தகம், செல்லப்பிராணிகள், நடைப்பயிற்சி, நடனம், தூக்கம், இவையெல்லாம் உங்களின் மன இறுக்கத்தை போக்கும் அற்புத மருந்துகள் எனவும் நினைக்கிறேன். ஐந்தாவதாக, உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் மனதுடன் பேசுங்கள். வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை என மனதிடம் கேளுங்கள். கேட்கவில்லை என்றால் எதுவும் கிடைக்காது. தோல்வி உங்களுக்குள் எதிர்மறை உணர்வுகளை உண்டாக்கலாம். ஆனால் தோல்வி அடையாத மனிதர்களே உலகில் இல்லை. தோல்வியே இல்லை என்றால் எப்படி உங்களால் கற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் தோல்வியடையவில்லை, உங்கள் முயற்சிதான் தோல்வியடைந்து என நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்து பார்த்தால் இறுக்கம் நிச்சயமாக தளர்வடையும், தளர்ச்சி அடையும். அதன் மூலமாக நம்மை காண ஒரு வாய்ப்பு அங்கு இருக்கிறது. இதைத்தான் உனக்குள்ளே ஒருவன் என்று நம்முடைய பெரிய தலைவர்களும் பற்றிய மற்ற சமயவாதிகளும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். நமக்குள் நம்மை காண்போம், எனக்குள் என்னை காண்பேன் என்ற உறுதி நிலைப்பாடு இருந்தால் நிச்சயமாக அந்த மன இறுக்கம் போகும் வாய்ப்பு இருக்கிறது ஐயா.
ஆமாம், உண்மையிலே நல்ல கருத்து தான். இன்றைய சூழலிலே பலருக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது. இன்றைய நவீன சூழ்நிலையிலும் கூட பலர் இந்த மன இறுக்கத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகின்ற நிலை ஒன்று இருக்கின்றது. அந்த வகையிலே லக்மன், உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் சிறந்த கருத்துக்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். சொல்லுங்கள், இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விடயங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஏதாவது சொல்லுங்கள்.
நிச்சயமாக சிறப்பு என்றால் நம்முடைய கலந்து வாழ்வது, நாம் அதனுடன் வாழ்கிறோம் என்று நினைத்தால் கலை என்பதுதான் என்னுடைய முடிவு. கலை என்பது அழகின் செறிவு, கருத்தின் பதிவு, கவர்ச்சியின் நிறைவு, மகிழ்ச்சியின் உறைவிடம், பண்பாட்டின் சிகரம், வளர்ந்த நாகரிகத்தின் சின்னம் என்று கூறிக்கொண்டே போகலாம். இவ்வண்ணம் தான் எல்லாம் தான். கலை கலிப்பின் சிறட்சி. ஆகவே நாட்டிலும் வீட்டிலும் நல்ல அமைதியான சூழ்நிலை அமைகின்ற போதுதான் கலை உருவாகிறது. கலையை ஒரு வகை பொழுதுபோக்கு என்று சொல்லலாமா? கூடவே கூடாது. அறிவு பசிக்கு அருமருந்தாக அமைவதுதான் கலை. அதனால் தான் இதுவும் குறைக்க வேண்டிய நிறை ஆகிறது. இதைத்தான் நாமக்கல் கவிஞர், கலை என்றால் உணர்ச்சிகளை கவ வேண்டும், களிப்பூட்டி அறிவினை போய் கவ வேண்டும் என்று கூறுகிறார். எனவே கலையின் பயனை நாம் நிச்சயமாக தேடி போய் பார்க்க வேண்டும், அதை அடைய வேண்டும். நாம் எல்லாம் சற்று நேரம் கிடைத்தாலும் போதும் ஃபுல் பாக்ஸ் அல்லது இடியட் பாக்ஸ் என்று கூறுகிறோமே, அந்த டிவியின் முன்னே நாம் அமர்கிறோம். என்ன காரணம் என்றால், கலையை நோக்கி நம் மனம் செல்கிறது. அதில் சுவை தேடி சுற்றித் திரிகின்ற மனதின் துடுக்கடக்கி ஒரு பொருளினமாக சேர்ந்து சிறிது நேரமாவது நிலைத்து நிற்க செய்வதே கலையின் பயன். இதற்கும் மேற்பட்ட பயன் ஒன்று உண்டு, அதுதான் தத்துவம் அல்லது உண்மை. இதனை மனிதன் எண்ணி பார்க்க வேண்டும். கலையின் அழகில் ஈடுபட்டு அதன் வாயிலாக உண்மையை உணரும் மனிதனுக்கு விளைவான யாவும் நன்மையே. இதுவே கலையின் பயன். ஆகவே அழகு, உண்மை, நன்மை என்ற மூன்றையும் பயப்பதே கலை என்பது. இது நாம் பல வகையில் நாம் நம் வாழ்வில் எடுத்தாளலாம், கொண்டு உணரலாம், உய்த்துணரலாம். இவையெல்லாம் நம் கையிலே இருக்கிறது என்று நினைக்கின்றேன் ஐயா.
ஆமாம், உண்மையிலேயே நல்ல கருத்துக்கள் தான். இந்த கலை என்பது பல விதமான வகையிலே மக்களிடம் பரந்து விரிந்து காணப்படுகின்றது. கலை என்பது பல அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதிலே நாடகம், இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற முத்தமிழ், அதை தவிர பலவிதமான கலைகளை தன்னகத்தை கொண்ட மனிதர்கள் பலர் எமது சமூகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் மேலதிகமாக எண்ணத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்.
கலை என்றாலே ஏதோ ஒரு கலை காட்சி அல்லது கலை பொருள் என்று கொள்ளாமல் கலைக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு இருக்கின்றது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் என்னை மெய்சிலிர்த்து வைத்த ஒரு கருத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுளுக்கு அறிவே உருவம். நாம் என்னதான் சிலை வைத்து கடவுளை பூஜித்தாலும் அர்ஜித்தாலும் கடவுளுக்கு அறிவே உருவம். இதைத்தான் ஒரு சித்தர் ஒருவர் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்று கூறி சென்றார். எனவே கலைக்கும் அப்படியே கடவுள் நம் மீது வைத்த கருணையால் உருவு கொள்ளும் பொழுது கலையின் வாயிலாகவே வெளிப்படுகிறார். கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து சித்தம் சிவமாக்கி செறிந்திருக்கிறார். குழந்தை பொம்மைகளை கொண்டு பொருள்களை உணர்கிறது. அதுபோல நாமும் கலையை கருவியாக்கி கொண்டு கடவுளை உணர்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது உண்மையும் கூட. கடவுளை காணும்போது கலை நம்மை பிணிக்கிறது, மன ஒருமைப்பாட்டை உண்டாக்குகிறது. அதனால் நாம் கலையால் ஒன்றி கவலையை மறந்து கடவுளையே காணுதல் வேண்டும். இறைவன் கொள்ளும் எல்லா உருவங்களிலும் கலை பொழியுமாயினும் கூத்தன் உருவத்திலே கலையின் பொழிவு நிறைவேறியிருக்கிறது. இதனை சமயவாதிகளே அன்றி கலைப்பித்தர்களாகிய ஏனையோரும் கண்டு இன்புறுகின்றனர். கலை கடவுளாகிய கூத்தர் பெருமானுக்கு அடிமையாகின்றனர். எனவேதான் நாம் நாட்டியக் கலையையும் இசைக்கலையையும் பரதநாட்டியத்தையும் போற்றிப் போடுகிறோம், அதில் பங்கு கொள்ளுகிறோம். அதில் நாம் நம்மையே மறந்து பல மணி நேரங்கள் கிடக்கிறோம். காரணம் என்னவென்றால், கலை வேறொன்றுமல்ல, நம்மை நாம் நாமே அடையாளப்படுத்திக் கொண்டு நம்மை நாமே காணும் ஒரு நிகழ்ச்சியாக நினைக்கிறேன் ஐயா.
ஆமாம், அந்த வகையிலே நல்ல ஒரு விடயங்களை பதிவு செய்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே எமது நேயர்களுக்காக மற்றும் ஒரு பாடலை இங்கே தருகின்றோம்.
அந்த காலம் வந்தாச்சா, அந்த காலம் வந்த
உரையாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். தாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் இன்னிசை மாலை 2019 இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது எமது நாட்டிலே போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இன்னல் தீர்ப்பதற்கான நிதி சேகரிப்பு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. நியூசிலாந்தினுடைய பழம்பெரும் பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்ச்சி இலக்கம் 487 மவுண்ட் ஈடன் ரோட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து அன்பர்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். குடும்பம் ஒன்றிற்கான நுழைவு கட்டணமாக $30, தனிநபர் ஒருவருக்கான நுழைவு கட்டணமாக $15 அறவிடப்படும். இந்த நுழைவு கட்டணங்களை நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களிடம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு போர் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான துயர்துடைப்பு நிதியாக நிகழ்ச்சியாக அமையும். அனைவரும் வந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழர் அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டிலே இன்று சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை குயின்ஸ் வீதி அயோத்தியா சென்டருக்கு அருகாமையிலே ஒரு கவன ஈர்ப்பு பேரணியொன்று இடம்பெற இருக்கின்றது. இலங்கை திருநாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநியாயங்களுக்கான விசாரணைகளை ஐக்கிய நாடுகள் பொறிமுறையின் கீழே இழுத்தளிப்பு செய்யப்படுவதை ஆட்சேபித்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை குயின்ஸ் வீதி அயோத்தியா சென்டரில் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் அமைப்புகளின் ஒன்றியத்தினர். லக்வன் அவர்களே, நிகழ்ச்சியிலே மீண்டும் வருகை தந்திருக்கின்றோம். சொல்லுங்கள், இந்த மகாகவி பாரதியினுடைய சிறப்புகள் எமது தமிழர் இலக்கியத்துறையை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றது. அவருடைய சிறப்பு பந்திகளை பற்றி எமது நேர்களோடு பாய்ந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக சன் அவர்களே, பாரதி 66 என்பது பாரதியார் எழுதிய கவிதைகளில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. இது அவர் புதுவையில் இருக்கும் பொழுது எழுதியது. அதை படிக்க விரும்புகிறேன், கேட்டு பாருங்கள். அன்றொரு நாள் புதுவை நகர் தனிலே கீர்த்தி அடைக்கலம் சேர் ஈஸ்வரன் தர்மராஜா என்ற பெயர் வீதியிலோர் சிறிய வீட்டில் ராஜா ராமையன் என்ற நாகை பார்ப்பான் முன் தனது பிதா தமிழில் உபநிடதத்தை மொழிபெயர்த்து வைத்ததனை திருத்தச் சொல்லி என்தனை வேண்டிக் கொள்ள யான் சென்ற அங்கன் இருக்கையிலே அங்கு வந்தான் குள்ளச்சாமி. அப்போது நான் குள்ளச்சாமி கையை அன்புடனே பற்றி இது பேசலுற்றேன். அப்பனே, தேசிகனே, ஞானி என்பார் அவனியிலே சிலர் நின்னை பித்தன் என்பார் செப்புரு நல் அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உனை புகழ்வார் சிலரின் முன்னே. ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வாய் உத்தமனே, எனக்கு நினை உணர்த்துவாயே. யாவன் நீ நினைக்குள்ள திறமை என்னே, யாதுணர்வாய் கந்தை சுற்றி திரிவதென்னே, தேவனைப் போல் விழிப்பதென்னே, சிறியரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டென்னே, பாவனையர் புத்தரைப் போல் அலைவதென்னே, பரமசிவன் போலுருவம் படைத்ததென்னே, அவளுற்று நின்றதென்னே, அறிந்ததெல்லாம் ஆரியனே எனக்குணர்த்த வேண்டும் என்றேன். பற்றிய கை திருகியந்த குள்ளச்சாமி பரிந்தோட பார்த்தான் யான் விடவே இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்த பின் புருவல் மூத்தான் தூய திரு கமலபத துறையை பார்த்தேன். குற்றமற்ற தேசிகனும் திமிரிக்கொண்டு குறித்தோடி அவ்வீட்டு கொள்ளை சேர்ந்தான். மற்றவன் பின் யானோடி விரைந்து சென்று வானவனை கொள்ளையிலே மறைத்துக் கொண்டேன். பக்கத்து வீடிழுந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ்மனையும் ஒன்றிருந்ததாங்கே பரமயோகி ஒக்கத்தன் அருள் ஒழியால் என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி பருதி காட்டி அக்கணமே கிணற்றுள் தன் விம்பம் காட்டி அருதிகளோ என கேட்டான் என்றேன். மிக்க மகிழ் கொண்டவனும் சென்றான். யானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன். இதில் என்ன கருத்து உங்களுக்கு தெரிகிறது ஐயா?
ஆமாம் லக்மன் அவர்களே, இந்த கவிதை என்பது ஒரு சினிமா பாடலோடும் தொடர்பட்டதாக ஆரம்பிக்கப்பட்டு பல அரிய கருத்துக்களை எமது சமூகத்துக்கு எடுத்துச் செல்கின்ற கவிதையாகத்தான் நான் பார்க்கின்றேன்.
மேலே பருதியை காட்டினான், அதாவது சூரியனை காட்டினான். கீழே கிணத்துக்குள்ளே அதன் பிம்பத்தை காட்டினான். எனவே மேலே இறைவன் இருந்தாலும் அவன் உனக்குள்ளே இருக்கின்றான் என்ற கருத்தை மிக அழகாக அங்கே நமக்கு தெரிவிக்கிறார் பாரதியார். தேசிகன் கை காட்டி என குறைத்த செய்தி செந்தமிழில் உலகத்தார்க்கு உணர்த்துகின்றேன். வாசியை நீ கும்பத்தால் வலியை கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். தேசுடைய பருதியொரு கிணற்றினுள்ளே தெளிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய். பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் ஏதுவதே ஞானம் என்றான். கையில் ஒரு நூலிருந்தால் விரிக்கச் சொல்வேன், கருத்தை அதில் காட்டுவேன். வானை காட்டி மயிலகு விழியாளின் காதலொன்றே வையகத்தில் வாழ் நெறியென்று காட்டி அயனென்று குணத்து என பலவாம் ஞானம். அதற்கு அவன் காட்டிய குறிப்போ அனந்தமாகும். பொய்யறியா ஞானகுரு சிதம்பரேசன் பூமி விநாயகன் குள்ளச்சாமி அங்கே. மற்றொரு நாள் பழங்கந்தை அழுக்கு முட்டை வளமுறவே கட்டியவன் முதுகின் மீது கற்றவர்கள் பணிந்தேத்தும் கமல பாத கருணை முனி சுமந்து கொண்டேன் எண்ணிதிரைவன்தான். சற்று நகை புரிந்தவன் பால் கேட்கலானேன், தம்பிரானே இந்த தகமை என்னே? முற்றுமிது பித்தருடைய செய்கை என்றோ? மூட்டை சுமந்திடுவதென்னே முழிவாய் என்றேன். புன்னகை புத்து ஆரியனும் புகழ்கின்றான், புறத்தே நான் சுமக்கின்றேன், அகத்தினுள்ளே இன்னதொரு பழம் குப்பை சுமக்கின்றாய் நீ என்றுரைத்து விரைந்தவனும் எகிவிட்டான். மன்னவன் பன்சொற் பொருளினை யான் கண்டுகொண்டேன். மனத்தினுள்ளே அழுக்கு மனத்தினுள்ளே பழம் பொய்கள் வளர்ப்பதாலே இன்னலுற்ற மாந்தரெல்லாம் மடிவார் வீணே. இருதயத்தில் விடுதலையை இசைத்தல் வேண்டும். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா. இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நெஞ்சில் எண்ணம் அதை தின்னமுறை சேர்த்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வியர் அஃதின்று சென்றதையே மீட்டும் மீட்டும் என்ன அழகாக கூறியிருக்கிறார் பாருங்க.
ஆமாம், உண்மையிலேயே நல்ல கவிதை தான். இந்த கவிதையானது ஒரு தத்துவ கருத்துக்களையும் பல புதுமையான விடயங்களையும் உள்ளடக்கிய கவிதையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே ஏறக்குறைய நேரமும் முடிவுக்கு வருகின்ற காரணத்திலேயே லக்மன் அவர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்மன் சொக்கலிங்கம் மற்றும் மருத்துவ கலாநிதி மகேசன் ராசநாதன் அவர்களோடு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே,
நன்றி நேர்கள்.
அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள்?
அழகிடும் ராமன்.